புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை பெருமநாடு சுதர்ஷன் கலை அறிவியல் கல்லூரியின் முதுகலை இரண்டாம் ஆண்டு மாணவர் இளங்கவிஞர் சசிகுமார் அவர்கள் கழிப்பறை என்ற நூலின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பேசா பொருளை பேச வந்தேன் என்கின்ற மகாகவி பாரதியின் வரிகளை முன்வைத்து உலகில் தோன்றிய 85,000 கோடி உயிரினங்களில் பேசக்கூடிய உயிரினம் மனித உயிரினம் அல்லவா? புதுகை பண்பலை நேயர்களுக்கு என் அன்பான மாலை வணக்கம். நான் இளங்கவிஞன் சசிகுமார், எழுத்துலகில் பயணம் செய்ய விரும்புபவன். கடந்த சில நாட்களாகவே மக்களிடம் அதிகம் பேசப்படக்கூடிய நூல்களில் ஒன்றான எழுத்தாளர் லதா அவர்கள் எழுதிய கழிவறை இருக்கை என்கின்ற நூல் வெளிவந்து கிட்டத்தட்ட 25,000 பிரதிகளை தாண்டி விற்பனையாகி கொண்டிருக்கிறது. மேலும் விற்பனையாகும் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக இன்றைய இளைஞர்களும் பெண்களும் திருமண தம்பதியர்களும் இந்த நூலை வாங்கி வாசிப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். காரணம், தமிழில் காமத்தை பற்றியும் கலவியை பற்றியும் எத்தனையோ நூல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் காமம் என்பது இந்த சமுதாயத்தில் இங்கே யாரும் பேசிவிட இயலாத ஒரு பொருளாகவே இன்னும் கூட இருக்கிறது. அதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நூல் முதன் முதலில் ஆங்கிலத்தில் தி டாய்லெட் சீட் என்கின்ற தலைப்பில்தான் முதன் முதலில் வெளியானது. அதன் பிறகு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலுக்கு பிரபல எழுத்தாளரும் கதை சொல்லியுமான பவா செல்லத்துறை அவர்களும், முனைவர்கள் தமிழ் மணவாளன், நளினி தேவி, மகேஸ்வரி நாகராஜன் உள்ளிட்டோர்கள் இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறார்கள். கழிவறை இருக்கை. இந்த நூல் மொத்தம் 224 பக்கங்களும் 32 தலைப்புகளில் காமம், நட்பு, திருமண உறவு, குடும்பம், காதலுக்கும் காமத்திற்குமான தொடர்பு, திருமணம் கடந்த உறவு, சுய இன்பம் குறித்த புரிதல் என பல கருத்துக்களை உள்ளடக்கியது இந்த புத்தகம். இந்த புத்தகம் நன்றாக கலவிக்கொள்வதற்கான வழிமுறைகளையோ சந்தோஷமாக வாழ்வதற்கான குறிப்புகளையோ பற்றியதானதல்ல. நாம் சமுதாயத்தில் காமத்தை எந்த பார்வை கொண்டு நாம் பார்க்கிறோம், அது எப்படி கையாளுகிறோம், அந்த வார்த்தையே எப்படி தவறான வார்த்தையாக செய்துவிட்டோம் என்பதை பற்றி ஒரு அலசலை முன்வைக்கும் முயற்சியாக இருக்கிறது இந்த புத்தகம். மனிதனுக்கு பசிக்கு உணவும், வேட்கைக்கு தண்ணீரும், கண்ணுக்கு உறக்கமும் குறைவின்றி தேவை என்பது போலவே பாலியல் உறவான கலவியும் இருபாலருக்கும் ஒரே மாதிரி தேவைதான். ஆனால் ஆண்களின் தேவை மட்டும் நிறைவாக முழுமையடைகிறது. பெண்ணின் மனத்தடையால் அது அவர்களுக்கு முழுமையையும் நிறைவையும் திருப்தியையும் தருவதில்லை. இதனால் ஆண்கள் கொடுக்கப்படுவராகவும் பெண்கள் ஏற்கப்படுவராகவுமே உள்ள நிலையில் பெண்களை கழிவறை இருக்கை என சுட்டி காட்டுகிறார் எழுத்தாளர் லதா அவர்கள். காமத்தை பற்றி அதி அறியா வயதிலேயே அவர்கள் மீது காமம் திணிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அவர்களுடைய மனதில் எழுந்த சில கேள்விகளும் தாக்கங்களும் அதிர்வுகளும் அதிர்ச்சிகளும் வெறுப்புகள் கோபங்கள் அன்பு காதல் என ஆராய்ந்து பெண்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து 32 அத்தியாயங்களாக இந்த கழிவறை இருக்கை நூலை படைத்திருக்கிறார் எழுத்தாளர் லதா அவர்கள். 32 தலைப்புகளிலும் மேலோட்டமாக சில முக்கியமான தகவல்களையும் உணர்வுகளையும் கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அத்தியாயங்களுக்கு நுழையும் முன்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே ஔவையார் சங்கப்பாடலில் தலைவனை பிரிந்த துயரில் தன் தோழியிடம் தலைவியின் கூற்றாக ஒரு கவிதையை முன்வைக்கிறார். வெளியே சுழற்காற்று மரங்களை அழைக்கும் இவ்விரவில் என் தனிமையின் நோயை அறியாமல் தூங்கும் இந்த ஊரை நோக்கி முட்டுவேனா தாங்குவேனா, இன்னது செய்வதென அறியாமல் ஒரு உந்துதலில் வெறி கூச்சல்தான் எழுப்புவேனா என்கின்ற இக்கவிதையில் தன் காமத்தின் தனிமையின் துயரை ஒரு பெண்ணால் சமூக கோபமாக காட்ட முடியும் என்பதை எடுத்துரைத்து பெண்கள் இச்சமுதாயத்தில் காமத்தை பற்றி வெளிப்படையாக பேசாமல் இருப்பதாலோ என்னவோ ஆண் சமூகத்திற்கு கழிவறை இருக்கையாகவே தான் இன்றளவும் பெண்கள் பயன்படுகிறார்கள் என்பதை முதலில் உணர வேண்டும். கழிவறை இருக்கை. இந்த நூலை நான் வாங்கி வாசிப்பதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக சென்னையில் புத்தக திருவிழா நடைபெற்றது. அந்த புத்தக திருவிழாவில் சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்ட நூல்களாக இந்த கழிவறை இருக்கை நூல் இருந்தது. உடனே இந்த நூலை நான் வாங்கி வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள் ஏற்பட்டது. உடனே புத்தகத்தை வாங்கிட்டு வந்து அந்த புத்தகத்தை நான் முழுவதுமாக நான் வாசித்தேன். 32 தலைப்புகளையும் முழுமையாக வாசித்த பிறகு காமத்தை பற்றிய ஒரு புரிதலும் ஒரு தெளிவும் எனக்குள் ஏற்பட்டது. அப்படி இந்த தெளிவும் புரிதலும் இன்றைய சமுதாயத்துக்கு முக்கியமாக தேவை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வாழ்வின் அடிப்படை தேவைகளாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளவை 3: உணவு, உடை, இருப்பிடம். ஆனால் நாம் உண்மையில் சிந்தித்தால் நாம் ஆதி மனிதனாக தோன்றிய பொழுது நமக்கு அடிப்படை தேவைகள் உணவும் காமமுமாகத்தான் இருந்திருக்கக்கூடும். அதற்கு பிறகே நாகரிக வளர்ச்சியின் காரணமாகத்தான் உடையும் இருப்பிடமும் வந்திருக்கக்கூடும். நம் பெற்றோர்கள் கழுவி கொள்ளாமல் இருந்திருந்தால் நானும் நீங்களும் இங்கே இருந்திருக்க இயலாது. காமமும் கலவியும் அசுத்தம் என்றால் காமத்திலிருந்து பிறந்த நாம் மட்டும் எப்படி புனிதமானவர்கள் என்பதை ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறார் எழுத்தாளர். காமம் அசிங்கமானது இல்லை, இந்த சமுதாயத்தில் அசிங்கமாக்கப்படுகிறது. மற்றவர் மேல் மனதாலும் உடலாலும் வன்முறையாக திணிக்கப்படும் பொழுதில் காமம் அந்த இடத்தில் தவறாகத்தான் தெரிகிறது, தவறாகிறது. காமம் குறித்தான உரையாடல்கள் வெளிப்படையாக இருக்குமேயானால் நம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் வன்புணர்வுகளையும் பாலியல் தொந்தரவுகளையும் மனம் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து காக்கவும் வழிவைக்கிறது என்கிறார் எழுத்தாளர். ஒரு பெண் காமத்தை பற்றியும் கலவியை பற்றியும் வெளிப்படையாக பேசினால் அவள் அசிங்கமானவள், அருவறுப்பானவள். இப்படி பேசும் பொழுது அவள் எந்த ஆண்களிடம் கூட படுக்கை அறைக்கு கூட செல்ல தயங்க மாட்டாள் என இந்த சமூகம் ஏளனம் பேசும். ஆனால் ஆண்கள் சமுதாயம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். துரித உணவகங்களில் நாம் பீட்சாவும் பர்கரும் சாப்பிடுவதற்கு செலவழிக்கும் நேரம் கூட நம் படுக்கை அறையில் செலவழிப்பதில்லை, நம் துணையோடு செலவழிப்பதில்லை. அதனாலேயே இவ்வளவு கேவலமான நிலைக்கு காமம் என்ற உணர்வு உணர்வின் வெளிப்பாடாக இல்லாமல் வெறும் உடல் உந்துதலின் வெளிப்பாடாக மட்டுமே தள்ளப்படுகிறது. குறிப்பாக கவிஞர்களும் எழுத்தாளர்களும் பெண்களை நிலாவாகவும் மலராகவும் ஒப்பிட்டு பார்த்து வரிகளை எழுதுகிறார்கள். ஆனால் அவர்கள் மேல் முழுக்க முழுக்க ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் எழுத்தாளர் லதா அவர்கள். காரணம், பெண்களும் ஒரு உணர்வு உள்ளவர்கள், அவர்களுக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அவர்களை வழிநடத்துவதுதான் சிறந்த பண்பு என்கிறார். கசப்பான சில உண்மைகளையும் இந்த நூலில் பதிவு செய்து வைத்துள்ளார். 2016 காஸ்மோபாலிடன் எனும் ஒரு மாத இதழ் ஒரு பரந்த கணக்கெடுப்பில் கண்டுபிடித்த சில முக்கியமான உண்மைகள். அதுவும் குறிப்பாக பெண்களிடையேதான் இந்த கணக்கெடுப்பை முன்னெடுத்திருக்கிறார்கள். 18 வயதிலிருந்து 40 வயதிற்குள்ளான பெண்களில் 2/3 பெண்கள் உச்சம் வந்துவிட்டதாக நடிக்கிறார்கள். 72% பெண்கள் கூறியது ஆண்கள் உச்சமடைவதுடன் நிறுத்திக் கொள்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் சந்தோஷத்தை அவர்கள் எங்களுக்கு திருப்பி கொடுக்க முயற்சி கூட செய்வதில்லை. 32% பெண்கள் கிளிட்டோரஸ் எனும் பகுதி கிளறப்படுவதே இல்லை என்கிறார்கள். 50% பெண்கள் உச்சம் வருவது போல் இருந்தாலும் ஏனோ கடைசியில் வராமலே நின்று போய்விடுகிறது என்கிறார்கள். பெருவாரியான பெண்கள் தங்களுக்கு உச்சம் தேவை என நினைக்கிறார்கள் என்பதை இந்த காலத்து ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 9 திருமணம் தாண்டிய உறவுகளில் பல கருத்துக்களை எடுத்துரைக்கிறார். அதில் திருமணம் தாண்டிய உறவுகள் எந்தெந்த காரணங்களினால் ஏற்படுகின்றது என்பதை நாம் பார்த்தால், காதலற்ற மன வாழ்க்கை, திருப்தியற்ற தாம்பத்திய உறவு, புதிதாக எதையும் அறியும் ஆர்வம், வெளியோரிடம் ஏற்படும் உண்மையான காதல் அல்லது கவர்ச்சி, மாற்றமில்லா நிலையில் ஏற்படும் சலிப்பு. இப்படி ஒரு 5 காரணங்களை முன்வைத்து அதில் பல கருத்துக்களையும் முன்வைத்து எடுத்து எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் அவர்கள். இதை நாம் முழுமையாக வாசித்து முடித்த பொழுது எதற்காக இந்த சமுதாயத்தில் காமம் இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து பார்க்க இயல்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், பெண்கள் தன் கணவனுடைய காதலனுடைய விருப்பத்திற்காக மட்டுமே தான் கலவியில் ஈடுபடுகிறார்களே தவிர அவர்களின் விருப்பத்திற்காகவும் உணர்வு ரீதியான உந்துதலில் ஈடுபடுவதே இல்லை என்கின்ற அடிப்படை புரிதல் ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு கட்டுரை பகுதிகளை தொடங்குவதற்கு முன்னரே பல அறிஞர்களுடைய மனோதத்துவ நிபுணர்களுடைய வரிகளை கூறித்தான் இந்த கட்டுரையை தொடங்கியிருக்கிறார். அந்த தத்துவ வரிகள் இந்த நூலுக்கு மேலும் ஒரு தனி சிறப்பை தருகிறது. நாம் காமத்தை பற்றி மிக அதிகமாக சிந்திப்பதே இல்லை, அதை தவறாகவே சிந்திக்கிறோம் என்கிறார் ஆலன் டி பாட்டன் அவர்கள். சுய இன்பத்தை புறந்தல்லாதே, எனக்கு பிடித்த ஒருவருடன் தான் உறவு கொள்கிறேன் என்கிறார் வேர்ட்லி ஆலின் அவர்கள். நாம் சுய இன்பம் கொள்வதே கடவுள் திட்டமிடாது இருந்திருந்தால் நம் கரங்களின் நீளத்தை குறைவாகவே படுத்தியிருப்பார் என்கிறார் ஜார்ஜ் கேரில் அவர்கள். காமத்திற்கு வயதே இல்லை. இப்படி ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே காமத்தை பற்றிய புரிதல்களை முழுக்க முழுக்க வெளிப்படையாக எடுத்துரைக்கிறது இந்த கழிவறை இருக்கை நூல். இந்த நேரத்தில் எழுத்தாளர் லதா அவர்களுக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் புதுகை பெண்பலை வாயிலாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மற்றொரு சிறப்பாக நமது புதுக்கோட்டை வீதி கலை இலக்கிய களத்தின் மூலமாக இந்த கழிவறை இருக்கை நூலை அறிமுகம் செய்து எழுத்தாளர் லதா அவர்களையும் மறைவழித்து அவர்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்வதோடு அவர்களுக்கு பாராட்டு விழாவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த விழா சிறப்புற்றது. இந்த நேரத்தில் புதுக்கோட்டை வீதி கலை இலக்கிய உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 28ஆம் தேதி நம் புதுக்கோட்டை மண்ணில் அறிவு திருவிழாவாக புத்தக திருவிழா நடைபெற இருக்கின்றது. அனைவரும் குடும்பத்தோடு தவறாமல் குழந்தைகளோடும் கூட்டிச் சென்று புத்தகங்களை வாங்கி வாசித்து இளைய தலைமுறைகளிடம் புத்தக வாசிப்பையும் கொண்டு சேர்ப்போம் என்று கூறி ஒவ்வொருவரும் இந்த கழிவறை இருக்கை நூலை புத்தக திருவிழாவில் வாங்கி வாசிக்க வேண்டும். வாசிப்பதோடு அல்லாமல் நம்முடைய உறவினர்களுக்கும் குடும்பத்த நண்பர்களுக்கும் இந்த நூலை பரிசாக கொடுங்கள். திருமண விழாக்களில் திருமண தம்பதியர்களுக்கும் இந்த நூலை பரிசாக கொடுத்து ஒவ்வொருவரும் இந்த நூலை வாங்கி வாசிக்க வேண்டும். வாசிக்கப்பட வேண்டிய நூல். இந்த சமூகம் விழிப்போடு தொடங்கட்டும் என்று கூறி இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பளித்து இந்த கழிவறை இருக்கை நூலை இந்த மதிப்புரையை வழங்க எனக்கு வாய்ப்பளித்த நம் புதுகை பண்பலை சமுதாய வானொலிக்கும் நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை புதுக்கோட்டை மாவட்டம் பெருமநாடு சுதர்ஷன் கலை அறிவியல் கல்லூரியின் முதுகலை 2ஆம் ஆண்டு மாணவர் இளங்கவிஞர் பி. சசிகுமார் அவர்கள் கழிவறை இருக்கை என்ற நூலின் விமர்சனம் குறித்து வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.